الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله او كما قال صلى الله عليه وسلم அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் சையிதுல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் அபௌ தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா ஐசு மாசும் கணிமிக்க அல்லாத நல்லதியார்களே, முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காகவும் நிம்மதிக்காகவும் கண்ணியத்திற்காகவும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்கின்ற உண்மையான ஒரே ஒரு மார்க்கம். இந்த காலத்தை பொறுத்தவரை கண்ணியமானவர்களே, உலகளாவிய அடிப்படையிலே, லௌகீக அடிப்படையிலே, பௌதீக அடிப்படைகளிலே எந்த விதமான குறைபாடுகளும் எந்த விதமான பின்னடைவுகளும் வீழ்ச்சியும் நம்மால் காண முடியாது. இன்று மனிதனிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி, மனிதனிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனம், ஒரு மனிதனிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயலாமை அவனுடைய மார்க்க பற்றோடு சம்பந்தப்படுகிறது. கணிமானவர்களே, நாம் மிக கட்டாயமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நம் முன்னோர்கள் இடத்தில் நாம் ஒரு முஸ்லீமாக ஒரு மூமினாக இவ்வளவு சுதந்திரமாக ஒரு அல்லாஹ்வுடைய மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு இந்த பிரசங்கத்தை செவிமடுத்திக் கொண்டிருக்கிறோம். கணிமானவர்களே, இந்த இஸ்லாம், இந்த ஈமான் நமக்கு இலகுவான முறையில் கிடைக்கவில்லை. எத்தனையோ பேருடைய உயிர் தியாகம், எத்தனையோ பேருடைய பொருள் தியாகம், எத்தனையோ பேருடைய குடும்ப தியாகம், எத்தனையோ பேருடைய கண்ணியமானவர்களே அடக்குவதற்கு ஜனாசாவிலே ஒரு துண்டு மாமிசம் கிடைக்காத அளவு தியாகம் செய்துதான் இந்த இஸ்லாம் நம் வரை சேர்ந்திருக்கிறது. நமது ஒரு கடமை இருக்கிறது, நமது முன்னோர்களுடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஒரு ஒப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இன்று கண்ணியமானவர்களே, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நமது வாயில் வருகின்ற வார்த்தை தான் அது அதிருப்தியான வார்த்தை. எனக்கு நிம்மதி கிடையாது, எனக்கு சம்பாதிப்பது போதாது, எனக்குத்தான் குடும்ப பிரச்சினை, முஸ்லீம்களுக்கு எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும், முஸ்லிம்களுக்கு எங்கு பார்த்தாலும் சிரமங்களும் நெருக்கடிகளும், இது ஃபித்னாவுடைய காலம், எல்லாருமே ஃபித்னாவுக்கு உட்பட்ட காலம் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்மை விட பாரிய ஃபித்னாக்கள் சஹாபாக்களுக்கு சில சில கட்டங்களிலே வந்தன. ஆனால் அவர்கள் அவர்களுடைய இஸ்லாத்தையும் ஈமானையும் தீனையும் மார்க்கப்பற்றையும் விட்டுக் கொடுக்கவில்லை. நம்முடைய ஃபித்னாவை அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஃபித்னா நிறைந்த காலம்தான். சில ஃபித்னாக்களுடைய கட்டத்தில் நம்முடைய ஃபித்னாவை வைத்தால் நமது ஃபித்னா தூசி. ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அரசர்களுக்கு பிரச்சார பணிக்காக அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு சஹாபாக்கள் செல்கின்ற பொழுது அவர்கள் கையாண்ட இவர்களை வழி கெடுக்க கையாண்ட வழிகளில் ஒன்றுதான் அவர்கள் போகின்ற அந்த வழியிலே பெண்கம்பளம் பிரித்தார்கள். இரண்டு ஓரங்களிலும் பெண்களை நிர்வாணமாக நிறுத்தினார்கள். இரண்டு ஓரங்களிலும் பெண்கள் நிர்வாணமாக, நடுவில் நடக்கும் பாதையில் செங்கம்பலம், போகின்ற வாகனம் கோவேறு கழுதை. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் பார்வையை தாழ்த்துவது, இந்த இடத்தில் கீழ் நோக்கி பார்ப்பது, இந்த இடத்தில் அரை ஓரக்கண் கொண்டாவது, அந்த பெண்களை பார்க்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஈமான் தேவை. அந்த கட்டத்தில் கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி, நான் கீழ் நோக்கித்தான் பார்க்கிறேன், நான் இந்த பெண்களையோ இந்த நிர்வாணிகளையோ இந்த கவர்ச்சியான பெண்களையோ நான் பார்க்கவில்லை, நான் வந்திருக்கிறேன் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு, நான் கீழ் நோக்கி பார்த்து கொண்டு வருகிறேன் என்பதற்கு அடையாளமாக செங்கம்பளத்தை வாளால் கிழித்துக் கொண்டு போனார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஈமான் மார்க்கப்பட்டென்பது எந்த கட்டத்திலும் விடுபடக்கூடாது. அது விடுபட்டதுதான் இன்று நமக்கு பிரச்சினை, அது விடுபட்டதுதான் நமக்கு நிம்மதி இல்லை, அது விடுபட்டதுதான் நமக்கு கேவலம். எனவே முன்னோர்களுடைய வாழ்க்கை, நமது வீடு நமது முன்னோர்களுடைய வீடு, நமது வியாபாரம் நமது முன்னோர்களுடைய வியாபாரம், நமது மனைவி நமது முன்னோர்களுடைய மனைவி, நமது குழந்தைகள் நமது முன்னோர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது, அவர்களுடைய மன நிம்மதி எப்படி இருந்தது. வீட்டுடைய வர்ணனை தெரியும். வீட்டுடைய வர்ணனை என்ன? நமக்கு யாருடைய வீடும் தேவையில்லை. கண்ணியமான நினைத்தால் தங்கத்தால் வீடு கட்டி, வெள்ளியால் கட்டில் செய்து, குங்குமப்பூவால் நிறைத்த தலையணையிலே பட்டுப்புடவையால் தலையணை செய்து, மெல்லிய படுக்கையிலே படுத்துறங்க முடியும், பச்சை ஹராம் தான், ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியும் என்றிருந்தும், மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தரவா என்று விருப்பம் கேட்கப்பட்ட நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம் யா அல்லாஹ், ஒரு நாள் பசி உன்னிடத்திலே கேட்டு சாப்பிடுவேன், ஒரு நாள் சாப்பிட கிடைக்கும், கிடைத்த சாப்பாட்டை உண்டுவிட்டு உனக்கு நன்றி செலுத்துகின்ற பொறுமை காக்கின்ற சபருடைய வாழ்க்கையையும், நன்றி செலுத்துகின்ற சுக்ருடைய வாழ்க்கையையும் உன்னிடம் கேட்கிறேன், மத்திய தர வாழ்க்கையை கேட்கிறேன் என்று வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு கண்ணியமானவர்களை நினைத்தால் மாளிகையில் வாழலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தோற்று போய் விடுவார்கள். நபி வாழ்ந்திருந்தார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செலுத்தி அவர்கள் விரும்பி அந்த அரசாட்சியை கேட்டார்கள், ஆட்சியையும் நபித்துவத்தையும் இணைத்து கேட்டார்கள். எனக்கு பின்னால் நீ யாருக்கும் யாருக்கும் தகாத, யாருக்கும் பொருந்தாத, எனக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு ஆட்சியை தா என்ற துவாவை கேட்டார்கள். கண்ணிமணல் அதை அடைந்து கொண்டார்கள். அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தார். நபியுடைய வீடு காலை நீட்டி உறங்கினால் மறு சுவரிலே கால்படும். மனைவி சஹஜத்துக்கு நபியவர்கள் எழும்புவார்கள், சுஜூது செய்யும் பொழுது இடமில்லை, வீட்டில் தொழுவதற்கு இடம் போதாத வீடு. சுஜூது செய்கின்ற பொழுது நபி மனைவியுடைய மனைவி தொழாத காலங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய உடம்பில் இலேசாக தட்டுவார்கள், காலில் தட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் ஆடையோடு தான் தொடங்கினார்கள். ஆடை இல்லாமல் காலை தொட்டார்கள் தொழுதார்கள் என்ற குறுக்க விளக்கமும் விளக்க முடியாது. தட்டுவார்கள், நான் காலை மடித்துக் கொள்வேன், நபியவர்கள் சுஜூது செய்வார்கள். எனவே வீட்டில் தொழுவதற்கு சுஜூது செய்வதற்கு கூட இன்னும் ஒருவர் உறங்கும் பொழுது இடம் இல்லை. இதுதான் நபியுடைய வீடு. உள்ளம் குடும்ப பிரச்சனை வந்ததா வீடு சிறியதென்று, பொருளாதார பிரச்சனை வந்ததா வருமானம் இல்லை என்று. எப்பொழுதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய முகத்தை வெறுப்போடு பார்த்தார்களா? நீங்கள் சம்பாதிப்பதில்லை, நீங்கள் மண்ணு சல்வாவை இறக்கி தாருங்கள், பனு இஸ்ரவேல் இறக்கியது போன்ற என்று கேட்டார்களா? கன்னிமரலை வீட்டை வைத்து அல்ல நின்மது, தீனை வைத்து தான் நின்மது. வீடு பெரியதோ சிறியதோ, கல்வீடோ மண் வீடோ குடிசையோ மாளிகையோ, நிம்மதிக்குரிய இடம் உள்ளம், உள்ளம் எப்பொழுது நிம்மதி அடையும்? தீன் மூலமாக. நபியுடைய உதாரணம், கண்ணியமானவர்களே, ரைனல் ஹிலால் சும்மர் ஐநல் ஹிலால், தலைப்பறை ஒன்றை பார்த்தோம், மறுதலைப்பறையை பார்த்தோம், இன்னொரு கருத்துப்படி இன்னொரு தலைப்பறையை பார்த்தோம், மூன்று மாதங்களுடைய தலைப்பறையை தொடர்ந்து பார்த்தோம், மூன்று மாத இடைவெளி தலைப்பறையை தான் கண்டோம். வீட்டில் அடுப்பறிப்பதற்கு எமக்கு எண்ணெய் கிடையாது. இனபியுடைய பொருளாதாரம், இனபியுடைய உணவு, இனபியுடைய ஆகாரம், பிரச்சனை வந்ததா, தலாக் நடந்ததா, வருமானம் இல்லை என்று, ஆடம்பரமாக வாழ வைக்கவில்லை என்று காலி கோர்ட்டுக்கு போனார்களா, கேஸ் போட்டார்களா? கன்னிமரல நிம்மதி என்பது பச்சை தண்ணீரை குடித்தாவது வாழ முடியும். தீன் இல்லையா, கோடி கோடியாக எல்லா வங்கிகளிலும் பேலன்ஸ் இருக்கும், நிம்மதி ஒரு சதத்துக்கும் கிடைக்காது. தீன் தான் நிம்மதி, மார்க்கம் தான் நிம்மதி, அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் நிம்மதி. உள்ளத்துக்கு சென்றக்காரன் அல்லாஹ், இரண்டு அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் என்றாலே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளம் இருக்கிறது, நினைத்தபடி புரட்டுவான். துனியா மிகைக்கின்ற பொழுது நிம்மதியை இல்லாமலாக்குவான், தீன் மிகைக்கின்ற பொழுது நிம்மதியை போடுவான். எனவே தீன் தான் நிம்மதிக்கு காரணம். நபியுடைய வீடு, நபியுடைய அடுப்பங்கரை, நபியுடைய சமையல் அறை, அடுப்பறிப்பதற்கு என்ன இல்லை, எதை சாப்பிட்டு வாழ்ந்தீர்கள், எது உங்களுடைய உணவு, இரண்டு கரும் பொருட்கள், அச்சம்பு வல்வா, ஈச்சம்பரமும் தண்ணீரும் தான் எம்முடைய இரண்டரை மூன்று மாதத்துடைய உணவு. நோம்பிலேயே ஈச்சம்பரம் பறித்து விடுகிறது நமக்கு, வெறும் 30 நாளிலே ஈச்சம்பரம் பறித்து விடுகிறது. சிலர் ஈச்சம்பரம் சாப்பிடுவதே நோம்பில் தான், மற்ற நாளுக்கு ஈச்சம்பரம் அவர்களுக்கு செட்டாகாது. ஜனிமரலே, எந்த வீட்டில் ஈச்சம்பழம் இல்லையோ, ஜியாவும் நகனுவோ, அந்த வீடு வறுமையுடைய பசியுடைய வீடு என்றார்கள். சிறுகிலே இறைச்சி கிலோ கணக்கில் இருக்கலாம், அரிசி இருக்கலாம், பழுப்பு இருக்கலாம், வெங்காயம் இருக்கலாம், என்ன உணவு வகையும் இருக்கலாம், பழங்கள் இருக்கலாம், மரக்கறிகள் இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு உணவுகள், ஆகாரங்கள், மாமிசங்கள் இருக்கலாம். ஈச்சம்பழம் இல்லாத வீடு பசியுள்ள வீடு என்றார்கள் அவர்கள். எனவே ஈச்சம்பரத்தை சென்று மூன்று மாதம் கடத்தினார்கள், நிம்மதி உடைந்ததா, டென்ஷன் வந்ததா, ஸ்ட்ரெஸ் வந்ததா, தலைவலி வந்ததா, அல்லது ஹார்ட் வருத்தம் வந்ததா, சுகர், பிரஷர், அல்சர், டென்ஷன், சாப்பிடவில்லை, சக்தி இழந்து வேலையும் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்து அப்படியே மயங்கி பசியால் மௌத்தாகிவிட்டார்கள் என்று. கண்ணியமானவர்களே, எனவே நிம்மதி சாப்பாட்டை வைத்தல்ல, வீட்டை வைத்தல்ல, தீனை வைத்து. இதுதான் அந்த காலத்தை இன்று வரைக்கும் நமது மூதாதையருடைய வரலாறு. நெக்கஜாத் ரலியல்லாஹு, நான் தற்காலத்தோடு இணைத்து பேச வேண்டும். நம்முடைய வீடு, ஐந்து பேர் தான் வீட்டில் நபர்கள், 50 பேருக்கு போதுமான வீடு. ஒரு குடும்பம் வாழ வேண்டிய, 10 குடும்பம் வாழ வேண்டிய வீட்டில் ஒரு குடும்பம். கட்ட வேண்டும் தேவைக்கு சொன்னார்கள் நிறையவர்கள், கண்ணியமானவர்களே. ஆக பணங்களை மிக பயனில்லாத, பிரயோசனம் இல்லாத விடயத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செலவழிக்க வைக்கின்ற எழுதலிமா, தேவையில்லாத கட்டிடங்கள், மேலதிக கட்டிடங்களில் செலவழிப்பது வீண்பிரயம். அதிகுடைய அறுத்து, எனவே வீட்டை வைத்து, டைல்ஸுடைய விலையை வைத்து, ஏர் கண்டிஷனை வைத்து அல்ல நிம்மதி. பேமெண்டில் ஒருவர் படுப்பான், ஏழையாக இருப்பான், நாட்டாமையாக இருப்பான், ஈமான்தாரியாக இருப்பான், குரட்டை விட்டு நிம்மதியாக தூங்குவான், கோடீஸ்வரராக இருப்பார், ஏர் கண்டிஷன் ரூமில் படுப்பார், நிம்மதி இருக்காது. 8 மணி தியாகத்திலே, 6 மணி தியாகத்திலே, 2 மணி தியாகம் கூட நிம்மதியாக தூக்கம் போகாது. ஏன்? பயம், அச்சம், பணம், ஆட்சி அதிகாரம், அரசியல் டென்ஷன். மரலை நிம்மதி தீனை வைத்து. மிக்கதாரி அல்லாதவர்கள் எந்த அளவு ஏழை, எந்த அளவு ஏழை கனிமரலை, ஏழ்மையிலே சகாபாக்கள் எந்த அளவு உச்சகட்டத்தை அடைந்தார்கள் தெரியுமா? சேவைக்கு போவார்கள். நிலத்துக்குள் சோல் இருக்கும், ஒட்டகத்தோல் அப்படி புதைந்திருக்கு, அதை எடுப்பார்கள், அதை சுத்தம் செய்வார்கள். சுத்தம் செய்து அதை நன்றாக கழுகி அதை நெருப்பில் சுட்டு அதை தூளாக்கி அதை ஜூஸ் கொண்டு குடிப்பார்கள். இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கிறதோ? தண்ணி தண்ணீர் இல்லை, பணம் இல்லை, தண்ணீர் வாங்க. கண்ணியமானவர்களே, ஆடம்பரத்துக்குத்தான் நமக்கு பணம் இல்லையே தவிர, போதும் என்ற மனதோடு வாழ்வதற்கு எல்லோரிடமும் பணம் இருக்கிறது. போதும் என்ற மனம் இருந்தால் அவன் தான் பணக்காரன். அப்படி வாழ்ந்த ஒருவர் தான் நிற்கதாக மலசல கொடுத்திருக்கிறார்கள். கட்டப்பட்ட மலசல கூடமே 5-10 லட்சம் செலவில் கட்டப்படுகின்ற காலம். ஒரு தயிருடைய விலை 250-300 ரூபாய் தாண்டுகின்றது. ஒரு தயிருடைய விலை போடுகின்ற ஒரு டக்குடைய டக் 1-1.5 லட்சம். வைக்கின்ற குமர், அசுத்தங்களை கொட்டுகின்ற குமருடைய விலை 2.5 லட்சம். பாத்ரூமே 10 லட்சம். பெட்ரூமை விட சில வீடுகளில் பாத்ரூம் பெரியது. கழிவை கொட்டுகின்ற இடத்துக்கு லட்சக்கணக்கை செலவழிக்கிறோமா? வீண் விரயம். சகாபாபுடைய காலத்தில் தொழிலை கட்டப்படவே இல்லை. எங்காவது வெட்டவெளி தூரமான இடத்தை மறைத்திருக்கும், மறைத்துக் கொள்வார்கள். சுற்றி வர ஓலை அல்லது புடவை அல்லது ஒட்டகத்தோல்களால் சுற்றி அதுதான் தொழில். ஏன் கழிவை கொட்டுகின்ற இடத்துக்கு லட்சம்? இத்தனைக்கும் ஒரு ஷூ போட முடியாத ஏழை மாணவர்கள் துணிவு. பாடசாலைக்கு கிழிந்து பேகோடு செல்கின்ற ஏழை மாணவர்கள் துணிவு. மேற்படிப்பு படிக்க முடியாது, பணம் இல்லை என்பதால் எதிர்கால மார்க்கத்துறை எடுத்துக்கொண்ட உலமாக்களும் ஹாபிதுகளும் முஃப்திகளும் முஹத்தித்துகளும் மார்க்கத்துறையில் ஏழைகள் முடியாததால் இங்கு துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் துறை எடுத்துக்கொண்டால் டாக்டர், இன்ஜினியர், லாயர், அக்கவுண்டர், ஜட்ஜ், எதிர்கால எத்தனையோ பட்டதாரிகளை 10,000-15,000 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு கடையிலே வேலை செய்கின்ற நிலைமைக்கு, 3D ஓட்டுகின்ற நிலைமைக்கு ஆக்கியது என்ன காரணம்? மேற்படிப்பு படிக்க பணம் இல்லை, டியூஷனுக்கு கொடுக்க பணம் இல்லை. இப்படி ஏழைகள் துடிக்கின்ற பொழுது லட்சக்கணக்கில் தொழிலை கட்டி சொர்க்கம் போக முடியுமா? அப்படி அதிலே கழித்தால் தான் ஆரோக்கியமா? ஏனே தொழிலத்திலே வளம் வெளியாகாதா? போகிறார்கள் வழி வாசல், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொங்கிலிருந்து வெளி வருகிறது, இதில் அது கம்ப்யூட்டருக்கு படாது, நவீன மூளைக்கு இந்த சம்பவம் படாது. கேவலமாகத்தான் விளங்கும். ஏன் தெரியுமா? லக்ஸரி சொகுசு ஆடம்பரத்திலே மூழ்கி வாழ்கிறோம். அப்படி கட்டவர்களுக்கு இந்த நிகழ்வெல்லாம் 6வது அறிவுக்கு படாது. என்னமே ஒரு எலி வருகிறது, சங்க பிஸ்கட், ஒரு சங்க நாணயத்தை கொண்டு வருகிறது, வந்து 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 17 நாணயங்களை கொண்டு வந்து முன்னால் கொட்டி விட்டு போய்விடுது. எப்படி ஏழை? விட்டை தான் கழிக்கிறார். இலை குலைகளை சென்று விட்டை தான் மனம். ஆடு கழிக்கின்ற விட்டை தான் மனம். அப்படி கழிக்கின்ற ஏழை பொங்கிலிருந்து எலி கொண்டு வந்து போடுகிறது. எலி எங்கிருந்து வருகிறது என்று தெரியும். அது யாருடைய காணியும் அல்ல, அவர் இந்த பொதுக்காணி, அது அவருடைய காணி. அந்த 17 தங்கம், ஒரு 17 பவுன் என்று வைப்போம், அந்த 17 பவுன் தங்கம் உடனே எடுத்து பகட்டில் போட முடியும். மற்றவருடைய சொத்தையே பலாத்காரமாக பறிக்கின்ற காலம், கூலிக்கு இருந்த கடையை சொந்தமாக்குகின்ற காலம், பக்கத்துக்காரியை சேர்த்து டீகழுகின்ற காலம், பகா கொடுத்து லஞ்சம் கொடுத்து பக்கத்து காணிக்காரனுடைய ஏக்கர்களையும் சுரண்டுகின்ற காலம், எலி கொண்டு வந்து கொடுத்ததையும் வேண்டாம் என்ற மனதோடு கபீரம் சென்று விளக்கம் கேட்கிறார்கள். இப்படி மலசல கூடத்தில் இருக்கும் பொழுது எலி கொண்டு வந்து போட்டது யார் சொல்லலாம்? என்ன செய்ய? அது உங்களுக்கு அல்லாஹ் மறைமுகமாக தந்த உதவி. அது ஜக்காத்து கடமையான தொகையை எத்துகின்ற அளவு 17 நாணயங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சட்டத்தை நான் தருகிறேன், நீங்கள் இந்த பணத்துக்கு இந்த தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. தொழிலத்திலே அல்லாஹ்வுடைய உதவி, மஸ்ஜிதுக்குள்ளே அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது என்று. தொழிலத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய உதவி இறக்கினார்கள் முன்னோர்கள், மஸ்ஜிதுக்குள்ள உதவி இறக்க முடியாமல் இருக்கிறது. அதற்கு நேரத்துக்கு சமூகம் அளிக்க முடிவது நமக்கு சிரமமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இது நிம்மதியை கிடைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடீஸ்வரர், நான்கு கடைகளுக்கு மக்காவின் சொந்தக்காரர் என்றால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு பணக்காரன் மிக அருகே. மக்காவின் நான்கு கடைகளுக்கு சொந்தக்காரர் பிரதானமான பஜாரிலே வர்த்தகம் நடக்கின்ற வர்த்தக மையத்திலே நான்கு கடைகளையும் தீனுக்காக இழந்தார்கள். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, நபிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுகின்ற தியாகிகளுக்காக நான்கு கடைகளை இழந்தார்கள், லொஸ்டாகினார்கள், ஏழையாகினார்கள். வட்டி கழித்து வட்டிக்கு கொடுத்து அல்ல, திருடி அல்ல, லஞ்சம் கொடுத்து அல்ல, யாரும் பறிக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக நான்கு கடைகளை இழந்த நாலு கடைக்கு சொந்தக்காரராக அந்த செல்வந்தர் வருகிறார் நபியுடைய சபைக்கு. உடுத்திருக்கின்ற ஆடைக்கு பொஸ்தான் வாங்க பணம் இல்லை. எத்தனை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரி கேவலப்பட்டார்களா? சிக்கி எடுக்க வைத்தானா? வட்டிக்கு கொடுத்தார்களா? திருடினார்களா? மற்றவருடைய பறித்தார்களா? இல்லை, அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான் என்றிருந்தார்கள். பொத்தான் அந்த பட்டன் முள்ளு முள்ளு சாக்கு போன்ற ஒரு துணியை ஒடித்துக் கொண்டு வருகிறார் முன்னால் கோடீஸ்வரர். கேவலம் ஏற்பட்டதா? பணம் இல்லாமலாக ஒரு கேவலமா? இல்லை, பணம் இருந்தாலும் தீன் இல்லாவிட்டால் கேவலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் அதே போன்ற ஆடையோடு, அதே போன்ற ஆடையோடு. நபியவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் என்ன கோலம், என்ன ஆடை இது? முள்ளால் பொத்தான் போட்ட சாக்கு போன்ற துணியுடைய ஆடை என்ன இது? யார் சொல்லலாம், என்னுடைய ஆடை மாத்திரம் அல்ல, இன்று இந்த கணம், இந்த நிமிடம், இந்த நேரத்தில் எல்லா மலக்குமாருக்கும் அல்லாஹ் அணிவித்த ஆடை இந்த ஆடை. யாரை பின்பற்றி, யாரை போன்று? அபூபக்கருடைய ஆடைதான் என்று எங்களுடைய ஆடை. மலக்குமாருக்கு தான் அறிந்த சாக்கு போன்ற கனத்த துணி ஆடை அணிவித்தது பணமா, அரசியலா, ஆதிக்கமா, அதிகாரமா? தீன், ஈமா. மலக்குமாருடைய ஆடையை மாற்றியது அபுபக்கர் கண்ணியமானவர்கள். இன்று இந்த குழந்தைவர்கள் இதே குளத்தில் எல்லாம் மலக்குமார்களும். இதுதான் வாழ்க்கை. தீன், தீனில் கிடைத்த கண்ணியம் கண்ணியமான உமரலி எல்லாம் வைத்தல் மக்களுடைய உறவுகளை கைப்பற்றுவதற்கு செல்கிறார்கள். போகின்ற வழியில் ஒரு கால்வாய், ஒரு வாய்க்கால், ஒரு நீர் ஆறு, சிறு ஆறு கடப்பதாக இருந்தால் பெரும்பாலும் தோல் செருப்பு அந்த தண்ணிக்கு ஊறினால் அது ஆசத்து என்பதனால் செருப்பை கலட்ட வேண்டும். செருப்பை கலட்டினார்கள், ஆடையை சற்று உயர்த்தி கொண்டார்கள். பக்கத்தில் அபு உபைதா ரலியல்லாஹு அங்கே பொறுப்பாக இருந்தவர்கள் சஹாபி இருக்கிறார்கள். செருப்பை கலட்டி ஒரு கைகளை போட்டு கோலுக்கு மேலே போட்டு கொண்டு போகிறார். டூ தேர்ட், உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்த ஜனாதிபதி. அவருடைய செருப்பை தூக்குவதற்கு கிடைக்குமா நமது ஜனாதிபதிமார்கள்? சிலர் இருக்கலாம் பணிவானவர்கள், பதிவானவர்கள். அமீர்முமின் நீங்கள் இப்படி சொன்னார்கள், இப்படி அந்நியர்கள் என்ன எதிரிகள், ஏனைய சகோதர மதத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், அரசியல்வாதிகள், விஐபிகள், விவிஐபிகள் இருக்கின்ற சபையில் அந்த இடத்தில் இப்படி நீங்கள் செருப்பை தோளில் தொங்கவிட்டுக் கொண்டு வரலாமா என்று கேட்டவுடன் கோபப்பட்டார்கள். உலக கௌரவத்தை, உலகத்துடைய மதிப்பை, உலகத்தில் இருக்கின்ற கண்ணியத்தை முதன்மைப்படுத்தி ஒரு மசூர் அவர் ஆலோசனை சொன்னதற்கு சொன்னார்கள், அபூபைதா, வேறு யாராவது இந்த ஐடியாவை எனக்கு தந்திருக்க வேண்டும், அவருக்கு ஒரு மார்க் வைத்திருப்பேன், கியாமத் நாள் வரைக்கும் பாடமாக. எவ்வளவு கேவலமாக இருந்தோம், எப்படி இருந்தோம் நபியவர்கள் வர முன்னால், எப்படி கேவலமாக இருந்தோம். எதை கொண்டு கண்ணியப்படுத்தினான்? இஸ்லாத்தை கொண்டு, தீனை கொண்டு கண்ணியப்படுத்தினான். இன்று மற்றவர்களுக்காக என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய பணிவை, என்னுடைய செருப்பை நான் தூக்குவதை கேவலமாக பேசவாரியா? இதன் செருப்பை தூக்கி தோளில் போட்டதனால் கேவலமா, அல்லது ஆட்சி பறிபோனதா? தீன் எங்கிருந்தாலும் ஒன்றுதான். பச்சோந்தி போன்று மஸ்ஜிதிலே முஸ்லிம், கல்யாண வீட்டிலே யூதன் போன்று மாற மாட்டார். பள்ளியிலே முஸ்லிம், உலக பங்கன்களிலே கிறிஸ்தவர் போன்று கோலம் போட மாட்டான் உண்மையான முஸ்லீம். எனவே இப்பொழுது ஒரு சில நிமிடம் நான் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டேன், முடிக்கப் போகிறேன். நம்முடைய நிலவு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, வீட்டின் பரப்பளவு எவ்வளவு, வருமானம் எவ்வளவு? கனிமணவர்களே, அந்த சகாக்களுக்கு அரை டசன் ஒரு டசன் குழந்தைகள், குழந்தை ஃபேமிலி பிளேனிங், என்ன குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் ஏதாவது சத்திர சிகிச்சையை செய்து கொள்வோம், வறுமை, பிள்ளைகள் பெற்றால் செலவு அதிகம் என்று அல்லாவுக்கே ரப்பாக மாறுகின்ற ஐடியாக்களை அவர்கள் எடுக்கவில்லை. உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் தான் உணவளிக்கிறோம், அப்படியெல்லாம் குழந்தைகள் அதுக்கென்று ஒரு முறையற்று பெற்று போடுமாறு ஊக்குவிக்கவில்லை. பொருளாதார பிரச்சனையை மையமாக கொண்டு குழந்தைகளை சுருக்கிக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் எந்த அளவு இருக்கிறது? கணவன் மனைவி உறவு, பிள்ளை பெற்றோர் உறவு, வியாபாரி கஸ்டமர் உறவு, இருப்பார்கள் பஸ் ஓனர் மத்தியிலே பொருட்கள் வந்து இறங்கும், இங்கு கண்டெய்னர், அங்கு ஒட்டகம், அங்கு குதிரை, அங்கு கோவேறு கழுதை, பஸ் மத்தியில் இருப்பார். எல்லோரும் எங்கு தேடி செல்வார்கள்? ஆபீஸுக்கு போவார்கள், வீட்டுக்கு போவார்கள். இங்கு இப்பொழுது மத்திக்கு வருகிறார்கள் வியாபாரிகள். இப்படி இப்படி பண பொருள் தேவை, இதோ பணம், இவ்வளவு தேவை, இதோ பணம், பணத்தை தாருங்கள், உங்களுடைய பொருட்களை எடுங்கள் என்று மஸ்ஜிதில் இருந்து கொண்டு பஸ் என்ன செய்வார்? வியாபாரிகளுக்கு எடுக்க சொல்வார். அப்படி நேர்மை, அப்படி நம்பிக்கை. எங்கே கொடுக்கல்வாங்கள்? உங்களுக்கு 10 லட்சம் வரை இருக்கிறது, அதில் 8 லட்சம் ஒரு நமது இனத்தை சேர்ந்தவருடைய கணக்கு இல்லையா? 10 செக் பம்ப் ஆகிறது, 7 செக் நம்முடைய செக் அல்லவா? எங்க, யார், யார் காரணம்? சித்தனாவுடைய காலம் அல்ல காரணம், தீனை விட்டது காரணம், நேர்மையை விட்டது காரணம், பொய்யை உண்டாக்கியது காரணம், ஏமாற்றுவதுதான் காரணம் முசீபத்துக்கு என பேசிக்கொண்டு போகலாம். வட்டி எப்படி சகாபாக்கள் வட்டி தொடர்பில் காத்து கூடப்படாமல் தெரிந்து கொண்டார்கள். இன்று நமது வாயில் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை. பெரிய திட்டம், பெரிய கொப்பியுடன் ஆகின்ற பெரிய ஒரு ஹீரோ ஆகின்ற பெரிய ஒரு செல்வந்த பட்டியலில் பேரடைக்கின்ற திட்டம் போட்டால் வட்டி அல்ல, சொந்த சகோதரர்களை கொண்டு விட்டாவது சம்பாதிக்க தூண்டும் என்று கொள்கிறார்கள். சொந்த தங்கச்சியை கடத்தி வாப்பாவிடம் பணம் கேட்கின்ற காலம் நடந்தது நிகழ்வு. கூட பிறந்த இரத்த தங்கச்சியை கடத்தி வைத்து தந்தையிடம் பணம் கேட்ட காலம். ஏன் விரலுக்கேற்ற வீக்கமில்லை? ஆடம்பரம், ஆடம்பரம் மற்றவர்களுக்கு தான் வாழ்க்கை. அவன் வாகனம் வாங்கினால் நான் வாங்க வேண்டும், அது வட்டி பணத்துக்கு இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். தேசிய நோக்கம் அல்ல, கொஞ்சம் ஒப்பீடு செய்யுங்கள். முன்னோர்களோட வாழ்க்கையிலே எளிமை, சாதாரண வாழ்க்கை, ஏழ்மை, நிம்மதியில் குறை கிடையாது. இன்று ஆடம்பரம், சொகுசு, நிம்மதி கிடையாது. என் காரணம் தீன் இல்லை. எனவே தீனை மதிப்போம், துனியாவை சேவைக்கு பயன்படுத்துவோம், துனியாவுடைய விடயங்களிலே ஹலாலாக தேடுவோம், அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே தொழுகையை பாலாக்காமல், விவாதத்துகளை பாலாக்காமல், அல்லாவுக்கு மாறு செய்யாமல் துனியாவோடு சம்மந்தப்படுவோம். அல்லாவுடைய தொடர்போடு எங்கிருந்தாலும் தொடர்பை பேணிக் கொள்வோம். நிம்மதி அல்லாஹ் நிரந்தரமாக தருவான். எனவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உண்மையான நிம்மதி உள்ள கண்ணியமான இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு தருவானாக. நம்முடைய பாவலிமை தருவதாக, நம்முடைய பெற்றோருடைய பாவலிமை தருவதாக, பெற்றோருடைய பாவலிமை தருவதாக, புறம் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவலிமை தருவதாக, ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, உண்மையான கண்களிலும் உள்ளத்திலும் எங்களை பற்றிய நல்லெண்ணங்களை போடுவாயாக, எங்களை பற்றிய கண்ணியத்தை போடுவாயாக, எங்களை பற்றிய நல்ல விடயங்களை அவர்களை காட்டுவாயாக, எங்களுடைய தவறுகளை அவர்களை விட்டு மறை குறைகளை எங்களுக்கே காட்டுவாயாக, மற்றவருடைய நலவுகளை காட்டுவாயாக, எங்களுடைய குறைகளை நாங்களே பார்த்து திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக்குவாயாக, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை சீராக்குவாயாக, குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக, ஈமான இபாதத்தை சீராக்குவாயாக, அகலாக்கை பண்பாடை சீராக்குவாயாக. ஈமானன் வாழ்ந்து களிமானன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம